அருள்தந்தை ஜெயசேகரன், இலங்கை யாழ் மறைமாவட்ட நீதி மற்றும் அமைதி ஆணைய இயக்குநர். தற்போது இலங்கையில் நடந்து முடிந்துள்ள 6வது ஜனாதிபதி தேர்தல் பற்றி அறிவதற்கு தொலைபேசி மூலம் இவரை தொடர்பு கொண்டோம்.
வணக்கம் தந்தை ஜெயசேகரன். இலங்கையில் நடந்து முடிந்துள்ள இந்த 6வது ஜனாதிபதி தேர்தல் பற்றி, குறிப்பாக தமிழர் வாழும் பகுதியில் எப்படி நடந்தது, இன்னும் குறிப்பாக யாழ் பகுதியில் எப்படி நடந்தது என்பதை எமது வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு விளக்குங்களேன்.
தமிழர் பகுதிகளிலே பெரும்பான்மையான மக்கள், தமிழ் மக்கள் ராஜபக்சக்கு எதிராகவும் சரத் பொன்சேகா சார்பாகவும் வாக்களித்துள்ளார்கள். இதில் இருந்து என்ன தெரிகின்றது என்றால், இந்த மக்கள், தமிழ் மக்கள் ராஜபக்சவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் இது இறுதிக்கட்டத்தில், அதாவது 26ஆம் தேதி காலை யாழ்ப்பாணத்திலே 14 குண்டுகள் அங்குமிங்குமாக வெடித்தது. அது மட்டுமே ரோட்டிலே தெருக்களிலே கிளைமரங்களையும் மறைத்து வைத்து அழித்திருக்கின்றார்கள். இது மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு வழியாக மட்டுமல்ல, ஒரு பயப்பீதியை மக்களுக்கு கொடுத்துள்ளார்கள். அநேகமான இடங்களிலே இவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு போகக்கூடாதென்ற விதமாக நடந்து கொண்டதனால் மக்கள் பலர் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலே, யாழ் குடாநாட்டை பொறுத்தளவு பலர் வாக்களிக்கவில்லை. 23% மக்கள் மட்டும்தான் வாக்களித்துள்ளார்கள். அடுத்ததாக இதில் இருக்கிற செய்தியை என்னவென்றால், சிங்கள மக்களுக்கு வறுமை, விலைவாசியல் உயர்வு இவைகள் இருப்பினும் தங்களுடைய சிங்கள பௌத்த தேசியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. ராஜபக்ச அரசு அவர்கள் என்ன விதமாக தமிழ் மக்கள் நடத்தினார்கள், மேலும் இந்த மத முகாங்களிலே வைத்து எவ்விதமாக தமிழ் மக்கள் வருத்தப்பட்டார்கள், வகுத்தப்பட்டார்கள், பல வேதனைகளை கொடுத்தார்கள், அழித்தார்கள், சுட்டார்கள், கொலை செய்தார்கள், இவைகளெல்லாம் அவர்கள் கணக்கெடுக்கவில்லை. அவர்கள் எது கணக்கெடுத்தால், எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த தலைவர் தமிழர்களை அடக்கி ஒடுக்கிறார்களோ அதற்கேற்ற விதமாகத்தான் சிங்கள நாடுகளில் தேர்தல் நடைபெறுகின்றது. எந்த தலைவர் அடக்கி ஒடுக்கின்றாரோ அவருக்கு சிங்கள மக்கள் வாக்கு போடுவார்கள். இதுதான் 50 வருட காலமாக நடைபெற்ற விடயம். மீண்டும் மீண்டும் இதுதான் நடைபெற்று வருகின்றது. நாங்கள் எதிர்பார்த்தது, குறிப்பாக தமிழ் மக்கள், இதிலே ஒரு வேறுபட்ட ஒரு அரசு வந்தால், சரத் பொன்சேகா அவரும் ஒரு ஆமி பெரியவராக இருந்தபடினாலே அவருக்கும் இந்த இதிலே அழிவுகளிலே பங்கிருக்கு. இருப்பினும் ஒரு வேறுபட்டவர் வந்தால் ஒரு மூச்சு கொஞ்சம் நாங்கள் இழப்பாரலாம், இந்த மூச்சு விடலாம் என்று எண்ணியிருந்தோம். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து இங்கே தமிழ் மக்கள் மத்தியிலே பாரிய அழிவுகள் நடைபெற்று வருகின்றது. மக்கள் காணாமல் போகின்றார்கள், அது இன்னும் நடைபெறுகின்றது. ஆகவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். இது இப்பொழுது தொடரும் என்ற நினைவுதானங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இதில் இருந்து இந்த இனவாதம், சிங்கள மக்கள் இனவாதத்தை தன் முக்கியம் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் வறுமையோ துன்பத்தியோரங்களோ அவைகளை பற்றி அவர்கள் அக்கி எடுப்பதில் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்களுக்கான கட்சி சரத் பொன்சேகாவோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்ததாக சொல்லப்படுகிறது. அவர் சரத் பொன்சேகா கூடுதலாக உரிமை கொடுப்பதாக கூறியிருந்ததினாலே அப்படி அந்த ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமும் அவர்களுக்கு சார்பாக இருந்தது. அதாவது சரத் பொன்சேகாவின் ஒப்பந்தத்தினூடாக மீண்டும் புலிகள் நடமாடலாம், மீண்டும் தமிழர்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படும், மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள் என்ற பயத்திலே சிங்கள மக்கள் கூடுதலாக வளமேலும் பார்க்க இந்த முறை 75-80% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். வளமையாக 60% தான் வாக்களிப்பார்கள். ஆகவே இதுவும் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது, இந்த சிங்கள பௌத்த தேசிய வாதத்தை நினைவுபடுத்தி நிற்கின்றது. மேலும் கிழக்கு மாகாணத்திலே மாகாண சபையை உருவாக்கிய ராஜபக்ச அதற்கு உரிமை கொடுக்கவில்லை. அதற்கு வேண்டிய வளர்ச்சி திட்டங்களிலே அவர்களும் பங்காளிகளாக மாறவில்லை. ஆகவே கிழக்கு மாகாண மக்கள் எதிர்த்து வாக்களித்துள்ளார்கள். சரத் பொன்சேகா சார்பாக வாக்களித்ததில் இருந்தும் கிழக்கு மாகாணங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் நுவரேலியாவிலே மலையக தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் சரத் பொன்சேகாவுக்கு சார்பாக ராஜபக்சக்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் ராஜபக்சவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அட்டூழியங்களை பொறுக்க முடியாது. ஆனால் சிங்கள மக்கள் அந்த அட்டூழியங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள்.
ஊடகங்களில் வாசிப்பது என்னவென்றால், அதிபர் மஹிந்த ராஜபக்ச 18 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்று. இந்த தேர்தல் வெற்றியை சரத் பொன்சேகா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் வாசித்தோம்.
இப்படியா கூறப்பட்டுள்ளது, அதன் பின்னணி என்னவென்று தெரியவில்லை. ஆனால் பல இடங்களிலே மக்கள் விரட்டப்பட்டுள்ளார்கள். அப்படியான உதாரணங்கள் உதாரணச்சியில் நடைபெற்றிருக்கின்றது. மேலும் வடகிழக்கு மாகாணத்திலே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லவில்லை, பல இடங்களில் வன்சேவைகள் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே பலோத்காரமாக பலர் வாக்களிக்க சென்றுள்ளார்கள். இதில் இருந்து சில வேளைகளிலே இந்த கருத்தை மையமாக வைத்து தான் அவர் கூறியிருக்க முடியும். இருப்பினும் திட்டவட்டமாக ஒன்றும் சொல்ல முடியாது. இப்பொழுது கொழும்பில் சரத் பொன்சேகா இருக்கின்ற வீட்டை சுற்றி கூடுதலான இராணுவம் போடப்பட்டுள்ளதாகவும் சில வேளைகளில் அவருடைய உயிருக்கு ஆபத்து நடக்கும் என்ற சந்தேகங்களும் எழும்புகின்றது. என்றால் அவர்தான் சரத் பொன்சேகா தான் கூடுதலான அந்த முந்தைய புலிகள் நடைபெற்ற போரில் நடந்த இரகசியங்கள் மனித உரிமை மீறல்களை பற்றி அவருக்கு தான் நல்லாக தெரியும். ஆகவே சிலவேளை அவரை வெளியிலே விட்டால் சிலவேளை இரகசியங்கள் எல்லாம் வெளியிலே வந்துடும் என்ற ஒரு பயமும் அரசுக்கு இருக்கின்றது. தற்பொழுது நிலைமையிலே ஒன்றும் சொல்ல முடியாது என்றுதான் நான் எண்ணுகின்றேன்.
அடுத்து மன்னார் மறை மாவட்ட குருகுல முதல்வர் அருள் தந்தை ஆண்டனி விக்டர் சூசே அவர்களிடமும் இத்தேர்தல் பற்றி கேட்டோம்.
மன்னார் மாவட்டத்தில் அமைதி நிலவுகின்றது. இன்று வளமையான கடமைகளுக்கு மக்கள் திரும்பியுள்ளார்கள். பாடசாலைகள், திணைக்களங்கள், வர்த்தக நிலையங்கள் எல்லாம் இயல்பு நிலையிலே நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் வெற்றியோ தோல்வியோ குறித்து எந்தவித நிலைப்பாடுகளும் தெரியவில்லை. ஆனால் இறுதி முடிவு அறிவிக்கப்பட்ட பொழுது இங்குள்ள ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் வீதிகளிலே பட்டாசுகள் கொளுத்தி தங்களுடைய ஆரவாரத்தையும் தெரிவித்துக் கொண்டார்கள். இன்று அமைதி நிலவுகின்றது. ஆனால் மக்களுடைய மனங்களிலே ஒரு கேள்விக்குறி, சந்தேகம் என்னவென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்பது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பல வேலை திட்டங்கள் நடைபெற்ற ஒரு மாவட்டம், தொடர்ந்தும் அது நடக்குமா, மேல்குடியேற்றங்கள் என்ன விதத்திலே செல்லும் என்ற ஒரு ஐயப்பாடு மனங்களிலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
பொதுவாக கொழும்புல எப்படி நிலைமை இருக்கு?
கொழும்பிலும் அதன் சூழ உள்ள பிரதேசங்களிலும் ஜனாதிபதி வெற்றி அடைந்து விட்ட குதூகலத்திலே மக்கள் இருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஊடகங்களூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அங்குள்ள மக்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏனென்றால் ஜனாதிபதி அவர்கள் மீள தெரிவு செய்யப்பட்டமை குறித்து.
வெளிநாடு வாழ் இலங்கை தமிழரின் மனநிலை பற்றி அறிய பிரான்சின் பாரிஸில் தமிழர்களின் ஆன்மீக குருவாக பணியாற்றும் அருள் தந்தை லீனஸ் அவர்களையும் தொடர்பு கொண்டோம்.
இலங்கையில இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தலில் ஈடுபட்ட ரெண்டு பேரும், ஒரு ஆள் போற நடத்தின ஒரு ஆள், ஒரு ஆள் போற அது கட்டளை போட்ட ஒரு ஆள். இந்த அண்மை காலம நடந்த இந்த போர்ல பொதுமக்கள் நிறைய செத்து போனாங்க. இன்னும் அந்த வடுக்கலே ஆற இல்லை. ரெண்டு பேராலும் என்ன எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்குள்ள ரெண்டு பேருமே போட்டி போட்டு ஒரு ஆள் விஜயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். எங்க தமிழ் மக்களுக்கு நன்மை வரும், தீர்வு வரும், முடிவு வரும்னு நம்புறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்.
அன்புள்ளங்களே, இன்றைய நமது நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருள் தந்தையர்கள் ஜெயசேகரன், விக்டர் சூசை, லீனஸ் ஆகியோருக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். இலங்கையில் நல்லதோர் அரசு அமைய தொடர்ந்து ஜெபிப்போம்.